السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم فمن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا عالم கணியத்திற்கும் மதிப்பிற்கும் மதித்தான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ்வின் பேரருளால் 23ஆம் நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. சிறப்பான இந்த நாட்களில் நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் நரக விடுதலை தந்திரம் புரிவானாக. இந்திய 10 நாட்களில் ஒளிந்திருக்கின்ற லைலத்துல் கத்ராக இன்றைய தினமும் இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து அதில் அவனுக்கு பொருத்தமான அல்பாத்துகளில் ஈடுபட்டு அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல அடியார்களாக நம்மை கபூல் செய்து கொள்வானாக. கணியத்திற்குரியவர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று தொடரினே அவர்களுடைய இவ்வுலக பிரிவு என்பதை பற்றி நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து விடுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் வாயிலாகவே மூமின்களுக்கு ஏற்கனவே அறிவித்து கொடுத்தான். 39-30 வசனத்தில் சொல்வான், இன்னக மையித்துன் ஓ இன்னகும் மையித்தும், நீங்களும் உலகத்திலிருந்து பிரிய போகிறீர்கள், அவர்களும் உலகத்திலிருந்து பிரிய போகிறார்கள் என்று சொன்னான். 21-34 வசனத்திலே, வமா ஜான்னா லிபஷரின் மின் கபிலுக்கல் குல்த, அப்படியே உங்களுக்கு முன்னால் எந்த மனிதருக்கும் நிரந்தரத்தை நாம் ஆக்கவில்லை, அப்பையும் மித்த பக்கம் பகமுல் காலிதும், நீங்கள் இவ்வுலகத்திலிருந்து பிரிந்து விட்டால் அவர்கள் மட்டும் நிரந்தரமாக இருக்கப் போகிறார்களா என்பதாக கூறினான். அதையடுத்து 3-116 வசனத்திலே, ஒமா முகம்மது இல்லா ரசூலன், முகம்மது இறை தூதர் தவிர வேறில்லை, கது ஹலத் மின் கபலி ருசுல், அவருக்கு முன்னாலும் பல ரசூல்மார்கள் உலகத்திலிருந்து பிரிந்திருக்கிறார்கள், அப்பை மாத்தா குற்றில என் கலப்புமரா ஆகாபிக்கும், அவர் உலகத்திலிருந்து பிரிந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ நீங்கள் உங்களுடைய புதிங்கால்களின்பால் திரும்பி ஓடி விடுவீர்களோ, பமனி அங்கரிபால் ஆக்கிவிகி பல எதுவாக செய்யா, அப்படி யாராவது புதிங்கால் பக்கமாக திரும்பி ஓடினால் அல்லாஹுக்கு அவர்களால் எந்த இடையும் செய்ய முடியாது. துன்பங்களை பொறுத்து கொண்டு நன்றி பாராட்டுவர்களுக்கு அல்லாஹ் நற்பொழி தருவான் என்று 3-114 வசனத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாகுவார்கள் என்பதை பற்றியுள்ள அறிவிப்பை செய்தான். இது மட்டுமல்லாமல் நேற்று ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சொற்பொழிவை நாம் எடுத்துக் கூறினோம். அந்த சொற்பொழிவை ஆரம்பிக்கும் பொழுதே பெருமானார் இப்படி சொன்னார்கள், வரும் வருடம் இந்த இடத்தில் நாம் சந்திப்போம் என்பதாக நான் அறிய மாட்டேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு தன்னுடைய வஃபாத் என்பது சமீபத்தில் இருக்கிறது என்பதாக உணர்த்தினார்கள். அந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் தான் இதாஜா சூரா அருளப்பெற்றது. இதாஜா சூரா அருளப்பெற்ற பொழுது செய்தனா அபுபக்ர சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்து விட்டார்கள். இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைவதை நீங்கள் கண்டால் பத்தாவதுவும் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேளுங்கள் என்பதாக ஒரு அந்த இஜாஜா சூறாவை அல்லாஹ் தஆலா அருளினார். இந்த சூறாவை தெவியற்ற உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதார்கள். அதை பார்த்த பக்கத்தில் உள்ளவர்களும் கேட்டார்கள், நல்ல செய்திதானே அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதர் ஏன் அழுது கொண்டிருக்கிறார், அல்லாஹுடைய வெற்றி வந்துவிட்டது, உதவி வந்துவிட்டது, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள், இது நல்ல செய்திதானே, இதற்கேன் அபூபக்கர் அழுகின்றார் என்று எல்லோரும் கேட்டார்கள். அப்போதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எல்லாம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை எடுத்து வந்த வேலை முடிந்து விட்டது என்று பெருமானாரும் நம்மை விட்டு சென்று விடுவார்களே, அவருடைய பிரிவை நம்மால் தாங்க முடியுமா என்பதாகத்தான் அழுகிறேன் என்று சொன்னார். உதவி வந்துவிட்டது, வெற்றி வந்துவிட்டது, எல்லாரும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள், அப்பொழுது இனி நபி வந்த வேலை முடிந்து விட்டது, அப்படியானால் அவர்கள் செல்லப் போகிறார்கள் என்பதற்கான தானே இந்த அத்தியாயம் ஆதாரமாக இருக்கிறது என்பதாக சொல்லி அவர்கள் தேம்பி தேம்பி எழுதார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, அதன் பிறகு அவர்கள் இந்த துல்ஹஜ்ஜிலிருந்து ஹஜ்ஜி கடமையிலிருந்து விடுபட்டு ஊருக்கு சென்று முஹர்ரம் மாதம் சுகமாக இருந்தார்கள். அடுத்து சஃபர் மாதமும் சுகமாக இருந்தார்கள். சஃபர் மாதத்தினுடைய கடைசி நாள் புதன்கிழமை என்று அவர்கள் நோய்வாய்ப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. கண்மணி நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ரகசியமாக சொல்வார்கள், பாத்திமா ஒவ்வொரு வருஷமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ஒரு தடவை தான் ஓதி காட்டுவார்கள், ஆனால் இந்த ரமலானில் ரெண்டு தடவை ஓதி காட்டினார்கள். வருடா வருடமும் குர்ஆனை ஓதி காட்டக்கூடிய ஜிப்ரீல் இஸ்லாம் இந்த வருடம் மட்டும் ரெண்டு தடவை ஓதி காட்டினார்கள். அநேகமாக அடுத்த ரமலானுக்கு நான் இருக்க மாட்டேன் போல் தெரிகிறது அம்மா என்று திருமணி மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே ரகசியமாக பெருமானார் சொல்லி இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் பத்து நாள் யாத்திரை இருப்பார்கள், ஆனால் அந்த வருடம் மட்டும் 20 நாட்கள் யாத்திரை இருந்தார்கள். அதுவே மற்றவர்களுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாக்கியது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலிருந்து பிரிய போகிறார்களோ என்பதாக. கணியத்திற்குரிய பெருமக்களே, சஃபர் மாதத்தினுடைய கடைசி கிழமை புதன்கிழமை அன்று நடு நித்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபா முஹிபா என்ற தன்னுடைய வேலைக்காரரை எழுப்பினார்கள். சரியான 12 மணி வேலைக்காரரை எழுப்பினார்கள். எழுந்திருத்தார், வாங்க போய் ஜன்னத்தில் பக்கி போய் தியாரம் செய்து விட்டு வருவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பினார்கள். அபா முஹிபா அவர்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் தனியிலே செல்ல வேண்டாம், நாம் ஒட்டகத்தை எடுத்து வருகிறேன், ஒட்டகத்தில் ஏறி நாம் ஜன்னத்தில் பக்கிக்கு செல்லலாம் என்று கூறி அவர் ஒட்டகத்தை எடுத்து வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு ஜன்னத்தில் பக்கியில் விட்டார். விட்டு பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் இந்த ஜன்னத்தில் பக்கியில் நின்று துவா செய்து கொண்டே இருந்தார்கள். கடைசியில் அபா முஹிபா இங்கே வாங்க ஒரு செய்தி என்பதாக சொல்லி, ஊதீது மஃபாதிஹ கஸாயினத் துன்யா வல் குல்த ஃபிஹா ஸும்மல் ஜன்னத ஃபஹுயிர்து லிகா ரப்பி வல் ஜன்னத என்பதாக கூறினார்கள். அபா முஹிபா, என்னுடைய இறைவன் எனக்கு இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்கும் இந்த உலகத்தினுடைய எல்லா செல்வங்களையும் தருவதற்கும் அதன் பிறகு சொர்க்கம் தருவதாகவும் வாக்களித்தான், அல்லது அது வேண்டுமா, அல்லது ரப்பிடத்தில் வந்து விடுகிறீர்களா, அங்கும் சொர்க்கம் கிடைக்கும், எது வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார். உலகத்தில் எல்லா செல்வங்களையும் தருகிறேன், நிரந்தரமாக வாழ்வதற்கு உரிமையும் தருகிறேன், கடைசியில் உங்களுக்கு சொர்க்கமும் கிடைக்கும், இது வேண்டுமா, அல்லது இப்பொழுதே அல்லாஹ்விடத்தில் வந்து விடுகிறீர்களா, வந்ததற்கு பிறகு சொர்க்கம் கிடைக்கும், எது வேண்டும் என்பதாக என்னிடத்தில் கேட்டான், நான் அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்பதாக கூறினார்கள். அதை செவியற்றவுடனே அபா முஹிபா சொன்னார், யார சொல்லா, நிரந்தரமாக இருப்பதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்களேன், நிரந்தரமாக இருப்பதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்களேன் என்பதாக அபா முஹிபா என்ற அடிமை கூறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எல்லாம் முடிந்து விட்டது, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு விட்டேன், அவனைத்தான் நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டு விட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுதே அபா முஹிபா புரிந்து கொண்டு அழுக ஆரம்பித்தார். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து ஆயிஷா நாயகத்தினுடைய வீட்டிற்கு வந்தார்கள். ஆயிஷா நாயகத்தில் வீட்டிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி முன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு விதமான காய்ச்சல், ஒரு விதமான உடல் வலி, இந்த நிலையில் அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிற்கு வந்து ஆயிஷா, எனக்கு தலைவலிக்கிறது என்பதாக கூறினார்கள். எனக்கு தலைவலிக்கிறது என்று கூறியவுடன் பெண்களுக்கே ஒரு ஏற்க, மாப்பிள்ளை அசந்து போய் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான்னா அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல மாட்டார்கள். உங்களுக்கு மட்டும்தான் உடம்பு சரியில்லையோ, எங்களுக்கும் தான் தௌரியம் இல்லை என்பதாக உடனடியாக அவர்கள் பாட ஆரம்பிப்பார்கள். நாங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, தான் தான் பட்டாத்தான் தனக்கு தெரியும் என்பதாக ஏதாவது ஏடாகூடமாக பேசுவார்கள். இது பழக்கம். அந்த முறையில் ஆயிஷா நகரத்தில் போய் பெருமானார் தனக்கு ஏற்படுகின்ற அந்த பலவீனத்தை, அவர்கள் ஒப்பாத்தாகுவதற்குங்க அந்நாள் நெருங்கிவிட்டது, 13 நாட்களுக்கு முன்னால் நடந்த செய்தி, பெருமானார் ஒப்பாத்தாகுவதற்கு 13 நாட்களுக்கு முன்னால் நடந்த செய்தி. நடு நிற்கையிலே ஜன்னத்தின் பக்கையில் இருந்து விடைவிட்ட அவர்கள் மனைவிடத்திலே கொச்சுறார்கள், ஆயிஷா எனக்கு தலை ரொம்ப கடுமையாக வலிக்கிறது என்று. ஆயிஷா நகரினால் எனக்கும் தான் தலை வலிக்கிறது என்றார்கள். உடனே பெருமானார் சல்லல்லாஹு அந்த நேரத்தை சங்கடமாக ஆக்க வேண்டாம் என்பதற்காண்டி, சிரிப்பதற்காண்டி சொன்னார்கள், அப்படியானால் நீ தலைவலி வந்தால் உனக்கு நீ இறந்துடுவேன், நீ இறந்தால் உனக்கு நானே கபனிடுவேன், உன்னை நானே கபனிடுவேன், உன்னை நானே அடக்கம் செய்வேன் என்பதாக கூறினார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அது மட்டுமா செல்வீர்கள், சாயங்காலம் வேறொரு மனைவியின் வீட்டிற்கு சென்று விடமாட்டீர்களா என்று அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது எனக்கு தலைவலிக்கிறது என்று சொன்னார். ஆக பெருமானார் யதார்த்தமாக தனக்கு தலைவலிக்கிறது என்று சொல்வதை அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சீரியஸாக அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை. ஆனால் நேரம் ஆக ஆக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே கடுமையான காய்ச்சல் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டால் இடையிடையே அவர்களுக்கு மயக்கமும் வர ஆரம்பித்து விட்டது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி நேரம் வரை தினமும் ஒரு வீடு என்ற அந்த முறை மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பலகீனமான நேரத்திலையும் ஒரு வீடாக சென்று கொண்டிருக்கும் பொழுது இடையிடையே கேட்பார்கள், ஐநானா கதன், ஐநானா கதன், நாளைக்கு எந்த வீடு, நாளைக்கு எந்த வீடு என்று கேட்பார்கள். எப்பொழுதும் கேட்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் பலகீனமான நேரத்திலே நாளைக்கு எந்த வீடு, நாளைக்கு எந்த வீடு என்று கேட்கிறார்கள் என்றவுடன் எல்லா துணைவீர்களும் சேர்ந்து சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலகீனப்பட்டு விட்டார்கள், இனிமேல் ஒவ்வொரு வீடாக அவர்கள் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருமாக சேர்ந்து ஆயிஷா நகரத்தின் வீட்டிலேயே இருப்பதற்கு நாம் அனுமதி கொடுத்து விடுவோம் என்று பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வீட்டிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதற்காக உத்தரவு கொடுத்து விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நகரத்தின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார்கள். அப்படி அழைத்து வரப்படும் பொழுதே பலகீனத்தின் காரணமாக ஒரு பக்கத்திலே ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கையை பிடித்துக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கையை பிடித்துக் கொண்டிருக்கிற, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் கோடு மொட்ட நிலையில் தான் வீட்டிற்கு வருகிறார்கள். ஆயிஷா நகரத்திலே வீட்டிலேயே இருக்கிறார்கள். இடையிடையே காய்ச்சல் ஏற்படுவதும் இடையிடையே மயக்கம் ஏற்படுவதுமாக இருந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் மயக்கம் ஏற்றிருக்கிற நேரத்தில் ஆயிஷா நாயகம் சொன்னார்கள், யாரோ சொல்லலாம் இந்த பாட்டி வைத்தியத்தில் சில இலைகளை கட்டி கொடுப்பார்கள், அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் தரட்டுமா என்று கேட்டார்கள். இல்லை, எனக்கு யாரும் இப்படிப்பட்ட பச்சலையெல்லாம் தரக்கூடாது, நான் பிரிவதற்கு நாள் நெருங்கிவிட்டது, இந்த காய்ச்சல் என் உடம்போடு தான் நிற்கும், இதை விட மருந்து கொடுத்து இது குணமாகாது, அதனால எனக்கு பச்சனையெல்லாம் தர வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். ஒரு நாள் அவர்கள் மயக்கமாக கிடக்கிறார்கள், ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு வந்தார்கள். வந்தவர்கள் விடு விடு என்று வேகமாக பச்சலையை தட்டி அந்த காலத்து வைத்திய முறை பிரகாரம் பெருமானாரும் மயக்கமுற்றிருக்கின்ற நேரத்திலேயே அவருடைய வாயிலே அந்த பச்சலையை புகட்டி விட்டார். கண் விழித்து பார்க்கிறார்கள், பச்சலை புகட்டப்பட்ட அடையாளம் தெரிகிறது. கேட்டார்கள், யார் பச்சலை புகட்டியது? யாரோ சொல்லா உங்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் தான் பச்சலை போட்டினார், நான் தான் சொன்னேனே யாரும் பச்சலை தரக்கூடாது எனக்கு என்று. அந்த பச்சலை நிச்சயம் இருக்கிறதா என்று கேட்டார். நிச்சயம் இருக்கிறது, எடுத்து வாருங்கள். எடுத்து வந்து அந்த வீட்டில் உள்ள யார் யாரெல்லாம் அந்த நேரத்தில் இருந்தார்களோ அவர்கள் பூரா குடியுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காய்ச்சல் உள்ளவர்களுக்கு மருந்து கொடுத்ததினால் அது பெருமானாரிடத்திலே உத்தரவு இல்லாமல் கொடுத்த காரணத்தினால் அதற்கு தண்டனையாக காய்ச்சல் இல்லாதவர்கள் இந்த பச்சலையை சாப்பிட வேண்டும் என்று பெருமானார் சொன்ன பொழுது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பாளியாக இருந்தார்கள். பெருமானாரிடத்தில் தகவல் தரப்பட்டது, நோன்பு வைத்து நோன்பை திறக்க சொல்லுங்கள், பச்சலை ஊற்றுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கணியத்திற்குரியவர்களே, ஆயிஷா நாயகத்திடத்தில் சொல்வார்கள், மா அசாலு அஜிது அலமத்தாம் இல்லதி அகல்து ஹைபர் வஹாதாவான் வஜதத்து இன்திதாம் அபஹரி மின்தாலிக்கும். ஆயிஷா, அன்னைக்கு ஹைபரிலே நான் சாப்பிட்ட அந்த உணவு அதனுடைய நஞ்சுதான் என்னுடைய உடம்பிலே வேலை செய்து கொண்டிருக்கிறது, என்னுடைய நாடி நரம்புகள் எல்லாம் கொடைத்துக் கொண்டு வெடித்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியே ஆயிஷா நாயகத்தின் வீட்டிலே இருந்து கொண்டிருந்தார்கள். ஒரு 5 நாட்களுக்கு முன்னால், அதாவது வியாழக்கிழமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலிருந்து பிரிவதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் வியாழக்கிழமை என்று காலையிலே அவர்களுக்கு கடுமையான மயக்கம் வந்துவிட்டது. மயக்கம் வந்த உடனேயே மயக்கம் சற்று தெளிந்தவுடன் சொன்னார்கள், 7 கணக்கு நீரை கொண்டு வந்து என் தலையிலே கொட்டுங்கள், நான் மக்களை சந்திக்கப் போகிறேன், மக்களிடத்தில் உரையாற்றப் போகிறேன் என்று சொன்னார்கள். 7 கணக்கு நீரை எனக்கு கொண்டு தலையில் கொட்டுங்கள், நான் மக்களை சந்திக்கப் போகிறேன். அபிகள் நாயன் சல்லல்லாஹுடைய காலத்துல மதினாவில் ஏழு கிணறுகள் இருந்தது. அந்த ஏழு கிணற்றுடைய தண்ணீரும் மருத்துவத்திற்கு பிரசித்தி பெற்றவைகள். பெருமானார் அந்த ஏழு கிணத்து நீரையும் எடுத்து வந்து அதனுடைய முடிச்சியை அவிழ்க்காமல் அப்படியே என்னுடைய தரையில் கொட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு பெரிய பாத்திரத்தில் உட்கார வைக்கப்பட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தண்ணீர் ஊட்டப்படுகிறது. ஏழு கண தண்ணீரின் ஊற்றிய பிறகு ஏழு குடத்து தண்ணீரை ஊற்றிய பிறகு போதும் போதும் என்று சொன்னார்கள். அதன் பிறகு உடனே தரையில் ஒரு துண்டை கட்டி கொண்டு நண்பர்களை நான் சந்திக்கப் போகிறேன் என்று நண்பர்களை எல்லாம் அழைத்து வர சொன்னார்கள். வியாழக்கிழமை அதிகாலை எல்லா மக்களையும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது ஒரு சொற்பொழிவு ஒன்றை ஆற்றினார்கள். எடுத்த உடனே சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியாருக்கு நிரந்தரமாக வாழ வேண்டுமா அல்லது என்னிடத்தில் வருகிறீர்களா என்று கேட்டான். அந்த அடியார் அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொன்னார்கள். ஒரு அடியாருக்கு காலமெல்லாம் வாழ வேண்டுமா அல்லது என்னிடத்தில் வந்து விடுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். அந்த அடியார் அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்தார். அவர்களுக்கு புரிந்துவிட்டது அந்த அடியார் யார் என்று. அந்த அடியார் தேர்ந்தெடுத்து விட்டால் நிச்சயமாக நம்மை இனிமேல் தேர்ந்தெடுக்க மாட்டார். அந்த அடியார் அல்லாவை தேர்ந்தெடுத்து விட்டால் நிச்சயமாக நம்மை இனிமேல் தேர்ந்தெடுக்க மாட்டார் என்று சொல்லி 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 ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகிறார்கள். அளவதி பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எல்லோருக்கும் யார் யாரெல்லாம் எனக்கு உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றி கடனை செய்துவிட்டேன். அபூபக்கருக்கு மட்டும்தான் கொஞ்சம் நன்றி கடன் பாக்கியாக இருக்கிறது. நான் ஹிஜ்ரத்துக்கு புறப்படுகிற பொழுது அவர் எனக்காக வேண்டி கதவை திறந்து காத்திருந்தாரே, அதற்கு மட்டும் நான் இன்னும் நன்றி கடன் செய்யவில்லை. எனவே நீங்கள் இந்த பள்ளிவாசலுடைய எல்லா கதவுகளையும் அடைத்து விடுங்கள். வெளியிலிருந்து வரக்கூடிய சுருக்கு பாதைகள் எல்லாம் குறுக்கு பாதைகள் எல்லாம் அடைத்து விடுங்கள். மெயின் கேட் மட்டும் என்ட்ரன்ஸாக வந்து போகக்கூடிய இடமாக இருக்கட்டும். ஆனால் அபூபக்கருடைய வீட்டின் வாசலை இருக்கின்ற நோக்கி இருக்கின்ற அந்த வாசலை மட்டும் அடைக்க வேணாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நான் ஹலீலாக யாரையும் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அபூபக்கரை ஹலீலாக எடுத்திருப்பேன். நெருங்கிய நண்பனாக உயிர் தோழனாக நான் எடுப்பதாக இருந்தால் அபூபக்கரை நான் உயிர் தோழனாக எடுத்துக்கொண்டிருந்திருப்பேன். ஆனால் நான் அல்லாஹ்வை உயிர் தோழனாக எடுத்துக்கொண்ட காரணத்தினால் இவரை நான் ஹலீலாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. சாதாரண நட்பு இவரோடு இருக்கிறது என்பதாக மட்டும் கூறினார்கள். அதன் பிறகு சொன்னார்கள், அன்சாரிகள் வர வர அவர்கள் பெருக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஹாஜிர்கள் தினமும் தினமும் கூடிக்கொண்டே செல்கிறார்கள். முஹாஜிர்கள் கூடிக்கொண்டே செல்கிறார்கள், அன்சாரிகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என்று சொல்லிவிட்டு அன்சாரிகளுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்கள், அன்சாரிகள் ஏதாவது உங்களுக்கு தீமை செய்துவிட்டால் அதை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அன்சாரிகளுக்கு இந்த அரசாங்கத்திலே நல்ல சலுகை இருக்கட்டும் என்பதாக கூறிவிட்டு அதன் பிறகு பொதுமக்களிடத்திலே ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். இனிமேல் இது போன்ற ஒரு மேடையிலே நீங்கள் என்னை பார்க்க முடியாது. வலன் தரவு நீதி மகாமி தீக்கும், இந்த இடத்தில் இனிமேல் நீங்கள் என்னை பார்க்க முடியாது. அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், உங்களில் யாரையாவது நான் துன்புறுத்தி இருந்தேனே ஆனால் அடித்திருந்தேனே ஆனால் உடனே நீங்கள் என்னிடத்திலே அதை அடித்து தீர்த்து கொள்ளுங்கள். இதோ என்னுடைய முதுகு தயாராக இருக்கிறது. உங்களில் யாருக்காவது நான் பணம் தர வேண்டியது இருக்குமானால் அதை நீங்கள் என்னுடைய செல்வம் இருக்கிறது அதை சொல்லி கடனை திருப்பி வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களில் யாரையாவது நான் திட்டி இருப்பேனே ஆனால் நீங்கள் இப்பொழுதே என்னை பதிலுக்கு திட்டி நீ உங்களுடைய பழியை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களிடத்தில் கூறினார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அழுகண்ணீராகத்தான் இருந்தார்கள் தவிர ஒருவர் கூட பதில் பேசவில்லை. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போனால் போகட்டும், ரசூலுல்லாஹ்வுக்கு மன்னித்து விட்டு விட்டேன் என்று மறுஉலகத்தில் சொல்வதை நான் விரும்ப மாட்டேன். போனால் போகட்டும், ரசூலுல்லாஹ்வுக்கு மன்னித்து விட்டு விட்டேன் என்று எவரும் சொல்வதை நான் விரும்ப மாட்டேன். உங்களில் யார் வழி வாங்கிக் கொள்கிறாரோ அவர்தான் என்னிடத்தில் பிரியமானவர். உங்களில் யார் கடன் தந்திருந்தால் அதை திருப்பி கேட்டு வாங்கிக் கொள்கிறாரோ அவர்தான் என்னிடத்தில் எனக்கு ரொம்பவும் பிரியமானவர். கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்வது எனக்கு குற்றத்தை தராது, நிச்சயமாக அதுதான் என்னுடைய பிரியத்தை தரும். வைன் அகப்பக்கம் இளைய மன் அகத ஹக்கன் என் காணலவும் அழிய, என்னிடத்தில் ஏதாவது கடமை இருக்குமானால் அதை யார் கேட்டு வாங்கிக் கொள்கிறாரோ அவர்தான் என்னிடத்தில் பிரியமானவர் என்பதாக சொல்கிறார். அப்போது ஒரு நண்பர் எழுந்திருந்தார், யார சொல்லல்லா நீங்கள் எனக்கு ஒரு மூன்று வெள்ளிக்காசுகள் கடன் தர வேண்டும் என்று கூறினார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் கடன் வாங்கியதாக எனக்கு நினைவில்லையே, கொஞ்சம் அந்த எப்போ வாங்கினேன் என்பதை கொஞ்சம் சொல்லுங்கள், கேட்டுக்கொள்கிறேன் என்றார்கள். அப்போது அவர் சொன்னார், நீங்கள் வீதியிலே சென்று கொண்டிருந்தீர்கள், அப்போ ஒரு முசாஃபர் உங்களிடத்தில் பிச்சை கேட்டார், கொடுப்பதற்கு உங்களிடத்தில் எதுவுமே இல்லை, எனவே திரும்பி பார்த்தீர்கள், நான் நின்றேன், எதுவும் பணம் வைத்திருக்கிறீரா என்று கேட்டீர்கள், ஆம் மூணு திருகம் இருக்கிறது என்று சொன்னேன், கொடுங்கள் என்று சொன்னீர்கள், நீங்கள் கொடுத்து விட்டேன், யாரோ சொல்ல அந்த கடனை நீங்கள் திரும்ப தர வேண்டும். ஆம் எனக்கு நினைவு கூறுகிறது, பதுல் பின் அப்பாஸ் அப்பாத்திரிய மகன் பதுனு தன்னுடைய சகோதரரை கூப்பிட்டு பெரியத்தா மகனை கூப்பிட்டு சொன்னார்கள், பதுனே இவருக்கு ஒரு மூன்று காசுகள் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு ஒருவர் எழுந்திருந்தார், யார சொல்லலாம், நீங்கள் ஒரு நாள் என்னை நீங்கள் அடித்திருக்கிறீர்கள், சாட்டையால் அடித்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, சரி நல்லது, இப்பொழுது நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிற பொழுது அந்த நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். வபாத்தாகுவதற்கு ஐந்து நாளைக்கு முன்னால் மிகவும் பலவீனப்பட்டவர்களாக பெருமானார் இருக்கிறார்கள். நான் இனிமேலும் உங்களை சந்திக்க மாட்டேன், இதுதான் என்னுடைய கடை சந்தர்ப்பம் என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், பழி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று. இருந்தாலும் இந்த மனிதர் இப்படி துடிக்கலாமா என்பதாக எல்லோரும் சங்கடப்படுகிறார்கள். ஆனால் அந்த நண்பர், யார சொல்லா, நீங்கள் என்னை சாட்டையால் அடித்திருக்கிறீர்கள், ஒரு நாள் நீங்கள் குதிரையை அடிக்கிற பொழுது அந்த சாட்டையின் நுனி என் மீது பட்டு இருக்கிறது, எனவே அது போன்று நான் பழி வாங்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று சம்மதம் அளிக்கிறார்கள். சம்மதம் அளித்த உடனே, நீங்கள் அடித்த அதே சாட்டையை கொண்டுதான் உங்களை நான் அடிக்க வேண்டும், அந்த வீட்டிலே அந்த சாட்டை இருக்கிறது எடுத்து வர செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கின்ற சாட்டையை எடுத்து வர சொன்னார்கள், கொடுக்கப்பட்டது. அப்போது அவர் சொல்கிறார், நீங்கள் என்னை அடிக்கிற பொழுது என் மேனியிலே சட்டை இருக்கவில்லை, எனவே உங்களையும் அப்படித்தான் அடிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் சம்மதம் என்று சொல்லி நண்பர்கள் எல்லாம் ஒதுங்க சொல்லி தன்னுடைய வீட்டிற்குள் அவரை அழைத்து செல்கிறார்கள். பொதுமக்களுக்கு முன்னால் நான் சட்டையை கலத்தி பழக்கம் இல்லை, எனவே மக்களுக்கு முன்னால் சட்டையை கலக்க வேண்டாம், தனியிலே வாருங்கள், நான் கலட்டுகிறேன் என்று உள்ளே அழைத்து செல்கிறார்கள். உள்ளே அழைத்து சென்றவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டையும் கலச்சுகிறார்கள். சட்டையை கலட்டிய உடனே அந்த நண்பர் அப்படியே சென்று பெருமானாருடைய மேனியை கட்டி தழுவி அவருடைய முதுகிலே இருக்கின்ற முத்திரையை முகர்ந்து முத்தமிட்டு, யார சொல்லா, நீங்கள் உலகத்திலிருந்து பிரிவதா சொல்லிவிட்டீர்கள், எனக்கு வெகு நாளாக ஆசை உங்களுடைய மேனியை கட்டி தழுக வேண்டும் என்ற ஆசை, ஆனால் இதற்கு இதுவரை எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நீங்கள் பேர் இது கடைசி சபை என்று சொல்லிவிட்டீர்கள், இனிமேல் உங்களை கட்டி தழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதே என்பதற்காகத்தான் நான் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டேன். ஆனால் நீங்கள் குதிரை அடித்த பொழுது சாட்டை என் மீது பட்டது உண்மைதான், நான் அதை பழிவாங்குவதற்காக இப்பொழுது நான் குடிக்கவில்லை, உங்களை கட்டி அழைக்க வேண்டும், உங்க உடம்போடி உடம்போடு ஒட்டி அப்படியே தேய்த்து சுமூகமடைய வேண்டும் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன், அதற்கான வாய்ப்பு தான் இதனை பயன்படுத்திக் கொண்டேன் என்று சொல்லி அழுகொண்டே அவர்கள் வெளியில் வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக மக்களுக்கு காட்சி அளித்த தருணம் அதுதான். இதை நாம் ஒரு கணம் ஒதுக்கி வைத்துவிட்டு சாதாரணமாக உலகத்தினுடைய தலைவர்கள் எண்ணி பார்த்தோமே, ஆனால் இப்படி யாராவது அறிவிப்பு செய்தவர்கள் இருப்பார்களா, யாராவது அறிவிப்பு செய்தவர்கள் இருப்பார்களா, யாருக்காவது நான் துன்பம் செய்திருந்தால் அதை இப்பொழுதே நீங்கள் கணக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள், யாரிடமாறு கடன் வாங்கிக் கொண்டிருந்தால் கடனை வாங்கிக் கொள்ளுங்கள், யாரையா திட்டி இருந்தால் திட்டிக் கொள்ளுங்கள், இனிமேல் மறு உலகத்திற்கு போகும் பொழுது நான் எந்த கேஸும் மிச்சம் இருக்கதாக போகக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுக்காக மன்னித்து விட்டு விட்டேன் என்று சொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தலைவர், சொல்லிய தலைவர் வரலாற்றில் எங்காவது இருக்கிறார்களா என்று பார்த்தால் என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத் தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. அவர்கள் அறிந்தும் அறியாமலும் யாரையும் திட்டியதும் கிடையாது, எல்லோரையும் அன்பாகத்தான் பழகுவார்கள். யாராவது அவர்களிடத்தில் ஒரு நண்பரை பற்றி கோல் சொன்னால் சொல்லுவார்கள், அடுத்தவர்களை பற்றி கோலெல்லாம் என்னிடத்தில் சொல்லாதீர்கள், நீங்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று உலகத்திலிருந்து பிரிய விரும்புகிறேன் என்று சொல்வார். கோல் சொல்லு சாதாரண ஊர்ல பழக்கம் தான், ஒரு அதிர்த்து இருந்தா அந்த ஊர்ல உள்ளவங்கள் எல்லாம் கோல் சொல்றதுக்கு அதிர்த்து தான் தகுதியான ஆளிட்டு தன்னுடைய எல்லாத்தையும் கொண்டு வந்து கொற்ற இடமாகத்தான் அந்த அதிர்த்து இருப்பார். ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அப்படி நண்பர்களை பற்றி நண்பர்கள் சொல்லுகிற பொழுது என்னிடத்தில் சொல்லாதீர்கள் என்று சொல்லுவார். அப்படி யாருக்குமே தீங்கு நினைக்காத ஆத்மா அப்படி ஏதாவது நினைத்திருந்தாலும் கூட அதுக்கு நீங்கள் பழிவாங்கிக் கொள்ளுங்கள் என்று பகிரங்க அறிக்கை வெள்ளை அறிக்கை விட்டிருக்கிறார்கள் என்றால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போன்று உயர்ந்த மனிதன் உலகத்தில் ஒருவரும் இல்லை என்பதாக நாம் தெளிவாகவே சொல்லிக் கொள்ள இயல். சிலருடைய வஸ்திரத்தை புரட்டி பார்க்கிறீர்கள் ஆனால் வெள்ளப்பக்கம் என்றும் கரும்பக்கங்கள் என்றும் இருக்கும், அந்த கருப்பு பக்கங்கள் இருட்டடிப்பு அதை திறந்து பார்க்கக்கூடாது, அந்த கருப்பு பக்கங்களை திறந்து பார்க்கக்கூடாது. தலைவராக ஆனதற்கு பிறகுடைய அவருடைய வழிகாட்டத்தை பார்க்கவேண்டும் என்ற தலைவருக்கு முன்னால் உள்ள அந்த பக்கங்களை புரட்டி கூட பார்க்க முடியாததாக உலகத்தில் தலைவருடைய ஏற்ற இருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஒரு பக்கம் கூட கருப்பு என்பது கிடையாது. அவருடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, தனிமனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொதுமக்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு கருப்பு பக்கம் கூட கிடையாது, எல்லாமே வெள்ளை அறிக்கை, எல்லாமே வெள்ளை அறிக்கை இருந்தும் கூட அவர்கள் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே பெருமானாருடைய மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதை நாம் காணுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்வான், லக்கதான் அளக்கி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹ்வுல அழகி முன்மாதிரி இருக்கின்ற சொல்வான். அதனுடைய பொருள் என்ன, பெருமானார் இப்படி வாழ்ந்தார்களோ அப்படின் நீங்கள் வாழ முயற்சி பண்ணுங்களேன், பெருமானார் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி நாள முயற்சி பண்ணுங்களேன் என்பதான் அர்த்தம். அதனுடைய பொருள் என்ன, நாம் மூத்தாகக்கூடிய நேரத்திலே யாருக்கும் சந்தி பைசா கடன் இல்லாமல் மூத்தாகும்,
நான் மோத்தாகக்கூடிய நேரத்தில் யாரையும் அடித்தேன் பிடித்தேன் துடித்தேன் என்ற எந்த ரிப்போர்ட்டுமே இல்லாமல் மோத்தாக வேண்டும். நாம் உலகத்திலிருந்து செல்கிற பொழுது மறு உலகத்தில் எந்த குற்றத்திற்காக நிறுத்தி விசாரிக்கப்படக்கூடிய நிலை இல்லாமல் எல்லாத்தையும் இங்கே வசா செய்து விட்டு இங்கே எல்லாவற்றையுமே கேட்டு மன்னிப்பு கேட்டு அதை தடுபடி செய்து நாம் இந்த உலகத்திலிருந்து விடைபெற வேண்டும் என்பதை பெருமானார் தந்த செய்தியின் மூலமாக அவன் கேட்கிறார். அதன் பிறகு வீட்டில் சென்றாருங்க. கடுமையான மயக்கம் வந்தது. மயக்கம் வந்தது லொகர் தொழுகைக்கு வர வேண்டும். லொகர் தொழுகை நேரம் நெருங்கியது. ஆயிஷா நகரத்திலே எழுந்திருந்து கேட்டார்கள், ஆயிஷா மக்கள்லாம் தொழுது விட்டார்களா? இல்லை யார சொல்லா, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா, உடனே நீ உட்கார வைத்து தண்ணீர் ஊத்துங்கள் என்று சொல்கிறார்கள். தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அந்த விதமான காய்ச்சலுக்கு தண்ணீர் ஊற்றுவது ஐஸ் வைக்கிறார்களே நம்முடைய நாட்டிலே, ஐஸ் கட்டியை வைத்து காய்ச்சலை குணமாக்குவதை போன்ற அந்த வைத்தியம். பெருமானார் தண்ணீர் ஊற்றுகிறார்கள். தண்ணீர் ஊற்றப்பட்ட உடன் கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டது. புறப்படுகிறேன் என்று ஆயத்தமானார்கள். மீண்டும் மயக்கம் வந்து விட்டது. கொஞ்ச நேரம் மயங்கி இருந்தார்கள். கண் விழித்து பார்த்து ஆயிஷா லொகர் தொழுதுட்டார்களா? இல்லை யார சொல்லா, தங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வியாழக்கிழமை நடந்த செய்தி, எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா, மீண்டும் எனக்கு தண்ணீர் ஊற்றுங்கள் என்கிறார்கள். பெருமானாரை உட்கார வைத்து தண்ணீர் ஊற்றப்படுகிறது. தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் தெளிவு ஏற்பட்ட உடனே புறப்படுகிறார்கள். மீண்டும் மயக்கம் வந்து விட்டது. மூன்றாவதும் சற்று நேரம் மயக்கத்தில் இருந்து எழுந்திருத்தவர்கள் மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். இல்லை யார சொல்லா, தொழுகவில்லை. அப்படியான தண்ணீர் ஊத்தங்கள் என்று மூன்றாவதும் தண்ணீர் ஊற்றப்படுகிறது. குளித்து எழுந்திருத்து நான் புறப்படுறேன் என்று போனவர்களுக்கு புறப்பட முடியவில்லை. உடனே ஆயிஷானவர்கள் அழைத்து சொன்னார்கள், முரு அபாபக்கர் ஐ யுசர்ய பின்னார், முரு அபாபக்கர் ஐ யுசர்ய பின்னார், அபுபக்கரே தொழுகைக்கு சொல்லுங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷானவர்களுக்கு அழைத்து சொல்கிறார், அபுபக்கரை தொழுகைக்கு சொல்லுங்கள். அப்போது ஆயிஷானவர்கள் ஒரு திருக்கு பண்றாங்க, இல்லை யார சொல்லலாம், அபுபக்கர் வேண்டாம், உமர வேண்டாம் தொழுகைக்கு சொல்லுங்களேன் என்றார். இல்லை இல்லை, அபுபக்கரையே தொழுகி சொல்லுங்கள். இல்லை யார சொல்லலாம், அபுபக்கர் எப்பொழுதான அழுதுருவார். தொழு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு நரகத்தை பற்றி வசனம் வந்தால் அழுது போயிடுவார். எனவே அவர் வேண்டாம், வேற யாராவது சொல்லுங்களேன், உமரை சொல்லுங்களேன் என்று சொல்லி பார்த்தார்கள். பெருமானார் கேட்கவில்லை. ஆயிஷா நாயகம் ஒரு சில்மிசம் வேலை பார்க்கிறாங்க. ஹப்சா நாயகத்தை கூப்பிட்டார்கள். பெருமானாருடைய இன்னொரு மனைவி ஹப்சா, அவங்கள கூப்பிட்டு நீ போய் ரசூல்லாட்ட எங்க அக்காவை தொழுகி சொல் அப்படின்னு போய் சொல்லு, எங்க அத்தாவை தொழுகி சொல்லுங்களேன் ரசூல்லாவே அப்படின்னு போய் சொல்லு என்று ஹப்சா நாயகத்தில் போய் கலக்கி விட்டாங்க. ஹப்சா அப்பாவி, உமர் இல்லாத்திறனுக்கும் உயிர்கொண்டு எழக்கூடியவர்களாக இருந்தால் அவருடைய பிள்ளை அவர்களுக்கு பிறந்த ரொம்ப அப்பாவி. ஆயிஷா நாயகம் சொன்னதெல்லாம் கேட்பாங்க. உடனே அவங்க ரசூல்லாட்ட வந்து, யார சொல்லலா, அவங்க அத்தாவை தான் வேணாம்னு சொல்றாள, நீ எங்க அத்தா வேண்ட தொழுகி சொல்லுங்களேன் என்று சொன்ன உடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் கடுமையா இருந்தது. குரு அபாபக்கர் ஐ யுசல்லி பின்னார், அபுபக்கரையை நீங்கள் ஏவுங்கள், அவர் தொழுகை கட்டும். நீங்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்த அந்த பொம்புடைய மாதிரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்த அந்த நாட்டு மிசிறு பெண்களைப் போல நீங்கள் என்னை கெடுக்க பார்க்கிறீர்கள். குரு அபாபக்கரை யுசல்லி பின்னார் என்று சொல்லிவிட்டு பிலாலே என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். பள்ளிவாசல் இருந்தால் பிலால் வேகமாக ஓடி வந்தார். அபுபக்கரை தொழுகை சொல்லுங்கள் என்று பிலாலே நாம் மூலமாக உத்தரவிட்டார்கள். அதற்கு அபுபக்கர் யாத்திரம் லுஹரை தொழுவித்தார். லுஹரை நீண்ட நேரத்திற்கு பிறகு தொழுவிக்கிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே தொழுகைக்காண்டி செல்கிறார்கள். அபுபக்கர் பெருமானாரை பார்த்தவுடன் அப்படி கப்பிலிருந்து பின்பக்கமாக வர ஆரம்பித்து விட்டார். தொழுவைங்கள் தொழுவைகள் என்று சொல்லி பார்த்தார்கள், அவர் கேட்கவில்லை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் இருந்து தொழுவிக்க பெருமானாருடைய தொழுகையை அபுபக்கர் அவர்கள் எடுத்து மக்களுக்கு தொழுவிக்க அபுபக்கர் ரசூலுல்லாஹி தொழுகையை பின்பற்றி அபுபக்கர்லாவை பின்பற்றி மக்கள் தொழுத அந்த ரெண்டு இமாமுடைய தொழுகை அன்று நடந்தது. தொழுது முடித்தவுடனே கேட்டார்கள், யா அபுபக்கர், நான் தொழுகை சொல்றேனே, நீங்க ஏன் பின்னால வந்தீங்க? ரசூலுல்லா அபு குஹாபாவுடைய மகன் அந்த அபுபக்கருக்கு ரசூலுல்லாவுக்கு முன்னால் நின்று தொழக்கூடிய சக்தி கிடையாது, திறமை கிடையாது. ரசூலுல்லாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய திறமை இந்த அபுபக்கருக்கு கிடையாது என்பதாக கையை தூக்கி விட்டார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்க்க செல்லவே இல்லை. கடைசியாக ஜமாத்தோடு தொழுத தொழுகை அந்த வியாழக்கிழமை லுஹர் தான். அதன் பிறகு மூன்று நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களை பார்க்கவும் இல்லை, பார்க்க வரவும் இல்லை. மூன்று நாட்களுக்கு மத்தியிலே குடும்பத்தார்கள் மட்டும் பெருமானாரை வந்து பார்த்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள், அந்த மூன்று நாட்களிலே ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப நண்பர்களுக்கு சொன்னார்கள், ஈ துணி விக்தாவின் அத்துபுலக்கும் கைலா சந்தில்லு பாகபாபதா, நீங்க ஒரு நோட் எடுத்துவாங்க, சில செய்திகளை நான் உங்களுக்கு எழுதி கையெழுத்து கொடுத்து தர்றேன், அது பின்னால பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சில செய்திகளை எழுதி நான் கையெழுத்து போட்டு தர்றேன், பின்னால பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு தாளை எடுத்து வாருங்கள், ஒரு நோட்டை எடுத்து வாருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்ன பொழுது அங்கு இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்களே ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்க, இந்த நேரத்தில் நீங்க எழுதிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒன்றும் தேவையில்லை, அல்லாஹ் ரசூலுடைய கலாம் இருக்கிறது, நாங்கள் அதை கொண்டு வழி நடந்து கொள்வோம், நீங்கள் பேசாமல் இருங்கள், உங்களை நீங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டாம், நீங்கள் சிரமம் எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று ஹசரத் உமர் அவர்கள் சொன்னார். வீட்டில் உள்ள மற்றவங்க சொன்னாங்க, அதான் ரசூல்லா கொண்டு வர சொல்றாங்க, கொண்டு வர வேண்டியதுன நீ ஏன் வேண்டாம் என்று சொல்கிறாய் என்று உமரை பாயா. உமர் இல்லாச்சினாங்க, பெருமானார் இவ்வளவு பலகீனப்பட்டு இருக்கிறாங்க, பேசக்கூட சுற்றி இல்லாம ரெண்டு மூணு நாட்களாக பள்ளிவாசத்துக்கு வரக்கூட இல்லை, அவங்கள போய் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கணும், ஏன் இந்த கஷ்டம் கொடுக்கணும், வேண்டியதில்லை. ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொஞ்சம் தடிக்க ஆரம்பித்து விட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சொன்னார், கூமு அண்ணி, எழுந்திருச்சு போங்க எல்லாரும், ஒரு நபியின் பக்கத்தில் வைத்துக் கொண்டு சண்டை போடுவதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அதோடு அந்த என்ன எழுதி கொடுக்க நினைத்தார்கள், என்ன எழுதி கொடுக்க நினைத்தார்கள் என்பது யாருக்குமே தெரியாமல் போய்விட்டது. அதற்கு இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அர் ரஸியத்துக்குள்ள ரஸியத் மா ஹால பைனனா வ பைன கிதாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய முசீபத்து, மிகப்பெரிய முசீபத்து, ரசூலுல்லா நமக்கு என்ன எழுதி கொடுக்க நினைத்தார்களோ அதை எழுதி கொடுக்க முடியாமல் செய்து போனது மிகப்பெரிய முசீபத்து என்று சொன்னார்கள். என்ன எழுதி கொடுக்க நினைத்தார்கள்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கற்பனை, பின்னால அந்த செய்திகளை உள்வாங்கக்கூடிய அத்தனைவர்களும் இதை பற்றித்தான் பெருமானார் எழுதியிருப்பார்கள், இதை பற்றித்தான் பெருமானார் எழுதியிருப்பார்கள், இதை பற்றித்தான் பெருமானார் எழுதியிருப்பார்கள், தனக்கு பின்னால் யார் ஜனாதிபதி என்பதை பற்றி எழுதியிருப்பார்கள், இல்லை சில செய்திகள் மார்க்கத்திலே சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லியிருப்பார்கள் என்றெல்லாம் ஆளுக்கு ஆள் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றோம். இதை விட யாருக்கும் உறுதியான விளக்கம் கிடைக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனால் அதற்கு பிறகு எங்கு விளக்கம் கிடைக்க முடியும்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நோய்த்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நாள் ஹஜரத் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். வந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு செய்தியை காதில் கூறினார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்து விட்டார்கள். அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் கூப்பிட்டு ஏதோ ஒரு செய்தியை சொன்னார்கள். அவர்கள் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது என்ன என்பதை பக்கத்திலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் கேட்ட பொழுது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், முதல் தடவை என்னை அழைத்து அம்மா காய்ச்சல் தாங்கல, அநேகமாக நான் இந்த காய்ச்சலிருந்து எழமாட்டேன் போல் தெரிகிறது என்று சொன்னார்கள். சொன்ன உடனே வானமே என் தலையில் இடிந்து விடுவதைப் போல் எனக்கு துக்கம் ஏற்பட்டு விட்டது. நான் அழுவதை என்றுமே காண தெரிக்காத என்னுடைய தந்தை அவர்கள் திரும்பவும் என்னை அழைத்து கூப்பிட்டார்கள். அழகாதம்மா, நம்ம குடும்பத்தில் நீ சீக்கிரமா என்னை வந்து சேர்ந்து விடுவாய், நம்முடைய குடும்பத்தில் முதல் முதலாக என்னை வந்து சேரக்கூடியவள் நீதான், இந்த 5-6 மாதம் நீ பொறுத்துக்கள், 5-6 மாதத்தில் நீ என்னை வந்து சேர்ந்து விடலாம் என்று சொன்னார்கள். எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. பெருமாள் அன்னைக்கு போனால் போகட்டுமே, நான் தான் அடுத்த 6 மாதத்தில் போய் அவர்களை சந்திக்கப் போகிறேனே என்று எனக்கு தைரியம் வந்து விட்டது என்பதாக அதர் பாட்டுமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் சொல்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டை விட்டு வெளியில் செல்கிறார்கள். அப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சந்தித்து, என்ன அலி எப்படி இருக்கிறார்கள் ரசூலுல்லா? ரசூலுல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறாங்க. சரி அலியே, நீ என்னை ரசூலுல்லாட்ட அழைச்சிட்டு போ, இந்த குடும்பத்தில் மௌத்து வந்துட்டா அவங்க முகத்தை பார்த்தா நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், மௌத்தான மூத்துத்தனா அல்லது இன்னும் கொஞ்ச நாள் இருக்குதாங்கிறத நான் கண்டுபிடித்துக் கொள்வேன். சிலர் நாடி பிடிச்சி பார்த்து சொல்வேன்னு சொல்வார்கள் அல்லவா, அது போன்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு அந்த முகத்தை பார்த்தாலேயே என்னங்க தெரியும், நீ அழைச்சிட்டுப்போங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்து உள்ள காட்டி விட்டு திருப்பி அழைச்சிட்டு வெளியில போனாங்க. வெளியே போனோன்னு சொன்னாங்க அலி ரலியல்லாஹு இடத்துல, இல்லை இனிமே திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, அலியே நீ வந்து அடுத்து நிர்வாகத்துக்கு யார் பொறுப்பு நீ கேட்டியா என்று அலி ரலியல்லாஹு தூண்டி விடுறாங்க. அடுத்து நிர்வாகத்துக்கு யார் பொறுப்பு அது நீ கேட்டு தெரிஞ்சியா என்று கேட்டார்கள். அப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் கேட்கல, நீ கேட்க, நீ கேளு, இல்லை நான் கேட்க மாட்டேன், நான் போய் கேட்டு உங்களுக்கு கிடையாதுன்னு அல்லாஹ் என்னை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா மக்கள் அதற்கு பிறகு எனக்கு அதிகாரத்தை தரவே மாட்டாங்க. நான் போய் கேட்க ரசூலுல்லாஹ் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா மக்கள் அதற்கு பிறகு எனக்கு அதிகாரத்தை தரவே மாட்டாங்க, எனவே நான் கேட்க மாட்டேன். அவர்கள் தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி, அடுத்து யாரு என்பதை அவர்கள் சொல்லிவிட்டு சென்றாலும் சரி சொல்லிவிடாமல் சென்றாலும் சரி நான் கேட்க மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் கேட்கவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்த்தவர்களாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி நேரத்தில் பட்ட துன்பங்கள் ரொம்பவும் கடுமையாக இருக்கிறது. அவர்களுக்கு கடுமையான மயக்கம் வருவதும் மயக்கம் தெளிவதும், பக்கத்தில் உள்ள தண்ணீரை எடுத்து எடுத்து முகத்திலே அப்பிக்கொள்வதும், ஆயிஷா நாயகத்திரத்தில் எப்பொழுதுமே சொல்வார்கள், ஆயிஷா நாயகத்திரத்தில் பெருமானார் ஆயிஷா நாயகம் சொல்வார்கள், எப்பொழுதும் ரசூலுல்லாவுக்கு உடல் நலம் இல்லாமல் இருக்குமானால் குல்ஹுல்லா குல்லாவதர் பில்பல குல்லாவதர் பின்னார் 3 சூராங்கி ஓதி உடம்பெல்லாம் தடவிக்கொள்வது அவருடைய பழக்கம். சும்மா சாதாரணமாக உடல்நலம் இல்லாமல் இருந்தாலேயே குழுவல்லா புல்லோதற்பின் பலர் புல்லோதற்பின்னார். மூன்று சுனாக்களை ஊதி உடம்பெல்லாம் தடவி கொள்வது பழக்கம். ஆனால் பலகீனப்பட்ட பொழுது அவர்களால் ஓதக்கூட முடியவில்லை. அவர்களால் வாய் திறந்து ஓதக்கூட முடியவில்லை. கையை தூக்கி உடம்பெல்லாம் தடவக்கூட முடியவில்லை. அந்த நேரத்தில் என்னிடத்தில் சொல்வார்கள், ஐஷா நீ குழுவல்லா புல்லோதற்பில் பலர் புல்லோதற்பினா நான் ஓதுவல்ல, அதை ஓதி என் மேல ஊதிவிடு என்று சொன்னார்கள். நான் ஓதி பெருமானார் கரத்திலே ஊதி பெருமானாருடைய கரத்தினாலே அவருடைய உடம்பெல்லாம் நான் தடைவிட்டேன். ஏனென்றால் என்னுடைய கையை கொண்டு தடவுவதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரத்தினால் தடவும் என்று நான் ஓதி பெருமானார் கரத்திலே ஊதி அவருடைய உடம்பெல்லாம் நான் தடைவிடுவேன். அந்த நேரத்தில் எனக்கு எப்பொழுதுமே ஒரு நினைப்பு இருந்தது. என்ன நினைப்பு தெரியுமா? யாராவது சக்கராத்தகால கஷ்டப்பட்டாங்கண்டா நான் சொல்றது பாவம் கடுமையா செஞ்சிருக்கான் போல் தெரியுது, அதனாலதான் சக்கராத்துல கஷ்டப்படுவான்னு நினைச்சிட்டே இருப்பேன். ஏற்கனவே யாரு சக்கராத்தில் கஷ்டப்பட்டாலும் நிறைய பாவம் செஞ்சுதான் போல் தெரியுது என்றுதான் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டத்தை நான் பார்த்த பிறகு அந்த எண்ணத்தை விட்டுட்டேன். ஏன் பாவமே இல்லாத ஆத்மா, ஒரு பொய் கூட சொல்லாத ஆத்மா, ஒரு சின்ன கெடுதி கூட யாருக்கு நீங்க நினைக்காத ஆத்மா, எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? என்னால் அதை நினைத்து கூட பார்க்க முடியல. அவ்வளவு கஷ்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்த பிறகுதான் பாவிகளுக்குத்தான் கஷ்டம் வரும் என்ற எண்ணத்தை நான் விட்டொழித்து விட்டேன். அல்லாஹ் நல்லவர்களுக்கும் கூட கஷ்டத்தை தரலாம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களை அழைத்தார்கள். அபூபக்கர் அவர்களை அழைத்து சொன்னார்கள், ஒரு வத்தியத்தை செய்தார்கள், நான் வஃபாத்தாகி விட்டால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் குளிப்பாட்ட வேண்டும், என் குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் குளிப்பாட்ட வேண்டும். எந்த இடத்தில் நான் இறந்தேனோ அந்த இடத்தில் தான் எனக்கு கபறு தோண்ட வேண்டும். ஏனென்றால் நபிமார்கள் இறக்கிற இடத்தில் எங்கே அடக்கப்பட வேண்டுமோ அங்குதான் அல்லாஹால உயிரை கைப்பற்றுவான். நபிமார்கள் எங்கே அடக்கப்பட வேண்டுமோ அங்குதான் அல்லாஹ் உயிரை கைப்பற்றுவான். எனவே எங்கு நான் உயிர் பிரிந்ததோ அங்குதான் இனி அடைக்கப்பட வேண்டும். என்னை வெளியில் எடுத்து வந்து குடும்பத்தில் உள்ளவர்கள் நீங்கள் குளிப்பாட்டுங்கள். அதன் பிறகு நான் இப்பொழுது அணிந்திருக்கிறேனே இந்த ஆடையிலே நீங்கள் கஃபனாக அணிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அணிந்திருக்கிற ஆடை அதை என்றால் அந்த இனத்தில் உள்ளது, அது என்ன பருத்தி ஆடை என்றால் அந்த பருத்தி ஆடை, எந்த ஆடையை அணிந்திருக்கிறேனோ இதே ஆடையைத்தான் நீங்கள் கஃபனாக வைக்க வேண்டும். என கஃபன் இட்டு விட்டு கபரின் பக்கத்திலே கொண்டு போய் கபருக்கு அடக்குவதற்கு பக்கத்திலே கொண்டு போய் வைத்து விடுங்கள். வைத்து விட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒதுங்கி ஒரு மணி நேரத்துக்கு யாருமே போகாமல் வெளியில் சென்று விடுங்கள். வெளியில் சென்றால் இப்ரஹீம் வந்து எனக்கு ஜனாசா தொழுவார்கள். அதன் பிறகு மலக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ஜனாசா தொழுவார்கள். ஜனாசா தொழுது விட்டு அவர்கள் ஒரு மணி நேரம் கழித்ததற்கு பிறகு நீங்கள் உள்ளே வாருங்கள். உள்ளே வந்து என் குடும்பத்துக்காரர்கள் முதலிலே தொழுகட்டும், அதன் பிறகு பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கட்டும். ஆனால் எல்லாரும் தனித்தனியாகத்தான் தொழ வேண்டும். யாரும் ஜமாத்தாக நடத்தக்கூடாது, தனித்தனியாகவே எனக்கு தொழுகை நடத்த வேண்டும். என்னை கபரில் வைக்கப்படும் வரை யார் யார் விரும்பினார்களோ அவர்கள் தொழுவதற்கு அனுமதி கொடுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தை செய்தார். வசியை செய்துவிட்டு மிகவும் கடுமையான நோயின் தாக்குதலில் இருக்கிற பொழுதுதான் அவர்கள் வாய் திறந்து இடையிலே வார்த்தைகளை சொல்வார்கள். மயக்கம் தெளியும், ஏதாவது வார்த்தையை சொல்வார்கள், திருப்பி மயக்கமாகிவிடும். திருப்பி மயக்கம் தெளியும், ஏதாவது வார்த்தையை சொல்வார்கள், திருப்பி மயக்கமாகிவிடும். இப்படி சொன்ன வார்த்தைகளிலே ஒரு ஐந்தாறு வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரியும்படியாக இருந்திருக்கிறது. அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். முதல்ல சொன்னார்கள், லானத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூத நஸ்ராக்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபக்கேடு ஏற்பட்டும். அவர்கள் தன்னுடைய நபிமார்களுடைய கபரை தொழும் தலமாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள், தொழும் குதலாவாக ஆக்கிக் கொண்டார்கள். எனவே அவர்கள் சாபம் அல்லாஹ் அவர்களை சதிப்பானாக என்று சொன்னார்கள். பிறகு சற்று நேரம் கழித்து மயக்கமுற்று தெளிந்த பொழுது அஹ்சனுல் லன் நபில்லாஹி, நீங்கள் அல்லாஹை கொண்டு நல்லதை எண்ணுங்கள், அல்லாஹ் நமக்கு நல்லது தருவான் என்று அல்லாஹை பற்றி நல்லது எண்ணுங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். சிறிது நேரம் கழித்து அஸ்ஸலாத் வமாமலக்கத்தைமானுக்கும், தொழுகையை பேணி பாதுகாத்து வாருங்கள், உங்களுடைய வலதுகங்கள் சொந்தப்படுத்திய அடிமைகளுடைய உரிமைகளையும் கொடுத்து வாருங்கள் என்பதாக கூறினார்கள். அதன் பிறகு சற்று நேரம் கழித்து அல்லாஹ்மா அஹ்னி அலா சக்ராத்தில் மௌத், யா அல்லாஹ் சக்ராத் வேதனை எனக்கு லேசாக ஆக்குவாயாக என்று துவாச்சிதார்கள். அதை அடுத்து மல்லதீன நாம் அல்லாஹு அலைஹிம், அல்லாஹு தாலா யாருக்கு நியமத்தை அளித்து விட்டானோ, மல்லதீன நாம் தாலிஹிம் மின் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாய் வஸ்ஸாலிஹீன் வஹஸ்ன உலாயிக ரஃபீகா தாலிகல் ஃபத்லு மினல்லாஹி வகஃபா பில்லாஹி அலீமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் மனுஷர்களின் ஷுஹதாக்களோட எழுப்பு, சாலிஹீன்களோட எழுப்பு, சித்தீக்களோட எழுப்பு, நபிமார்களோட எழுப்பு, அவர்கள்தான் நல்ல தோழர்கள் என்ற அந்த ஆயத்தையும் அவர்கள் பெருமானார் ஓதினார்கள். இப்படி இருக்கிற பொழுது என்னுடைய சகோதரர் ஆயிஷா நாயகம் இருக்கிறார்கள். என்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் இங்கே வந்தார். அப்துல் ரஹ்மானை பெருமானார் பார்த்தார்கள். பார்த்த உடனே புரிந்து கொண்டேன், அவருடைய ஜேபிலிருந்து மிஸ்வாக்கை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக்கை தொலைக்க விரும்புகிறார்கள் என்று புரிந்து கொண்டேன். விசாட்சியை வேண்டுமா என்று கேட்டேன். தலை அசைத்தார்கள். உடனே அந்த விசுவாட்சி வாங்கி பார்த்தேன். அது இதுவரை யாருடைய பள்ளியும் தொட்டதல்ல, புதிதாக இருந்தது. எனவே அதை நன்கு நசுக்கி அது ஃப்ரெஷ் ஆக்கி அதனுடைய அந்த விசுவாக்கு சுல்லாய் தலதாளிக்கனுடைய எதிர்களுக்கு பாதகத்தை தந்துவிடாத அளவிற்கு அதை நஞ்சாக நல்ல நச்சி நல்ல பஞ்சு போன்று அதை ஆக்கி பெருமானா தலதாளிக்கிறதுக்கு என்னுடைய வாயிலிருந்து எடுத்து அவர்களுக்கு நான் தீட்டிவிட்டேன். பெருமானா தலதாளிக்கணும் அவர்கள் உடம்பிலே ஒரு சொட்டு என்னுடைய உமிழ்நீர் இறங்கியது. இறங்கிய உடனே அர் ரஃபீக்குல்லா அலா, அர் ரஃபீக்குல்லா அலா, அர் ரஃபீக்குல்லா அலா என்று மூன்று சப்தம் கேட்டது. உயர்ந்த நண்பன், உயர்ந்த நண்பன், உயர்ந்த நண்பன் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நெஞ்சின் மீது அவருடைய தலை சரிந்து விட்டது என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். திங்கட்கிழமை 11 மணிக்கு கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று விட்டார்கள். 40 வயதில் பட்டம் பெற்ற அவர்கள் கிட்டத்தட்ட 23 வருடங்கள் ஓயாமல் ஒழியாமல் மக்களுடைய பிரச்சனையிலையும் யுத்தங்களை சமாளிப்பதிலையும் நேர்வழிப்படுத்துவதிலையும் ஓயாமல் இரவும் தூக்கம் இல்லாமல் தூக்கத்திலும் வகி பகலிலையும் வகி என்று மிக கடுமையான பணிகளை செய்த அந்த ஆத்மா அல்லாஹ்வின் அருளால் தன்னுடைய 63வது வயதிலே இந்த உலகத்திலிருந்து பிரிந்து விட்டது. அவர்கள் உலகத்திலிருந்து பிரிந்த பொழுது வெளியில் உள்ளவர்கள் உள்ளே இருப்பவர்கள் அழுக சத்தம் கேட்க ஆரம்பித்தவுடன் வெளியில் உள்ளவர்கள் என்ன வந்து பார்த்தார்கள். வெளியிலிருந்து வந்தவர்கள் 2 பேர், ஒன்று முகைரத்து ஷோபா ரலியல்லாஹு அன்ஹு, மற்றவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் பார்த்து விட்டு வெளியில் சென்றார்கள். வெளியில் சென்ற உடனே ஹஜ்ரத் முகைரத்து ஷோபா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று. உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை இல்லை, ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகல, ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகவும் முடியாது, அவங்களுக்கு வஃபாத்தும் கிடையாது என்பதாக சத்தமிட ஆரம்பித்தார்கள். முகையரத்து ஷோபா சொன்னாங்க, நம்ம தான் பார்த்து வந்தோமே, மூத்தாகிட்டார், இல்லை மூத்தாகவில்லை, மூத்தானவான் சொன்ன உங்க தலையை கொய்துடுவேன் என்பதாக ஹஜ்ரத் உமர் அவர்கள் கொதிக்க ஆரம்பிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழப்பை இறப்பை அவர்கள் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. நமக்கெல்லாம் அது சாதாரணமாக தெரிகிறது. ஆனால் அவருடைய காலை சுற்றி சுற்றி வந்த அந்த நண்பர்களுக்கு பெருமானார் பிரிந்து விட்டார்கள் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனால்தான் அல்லாஹ் முன்பே வசனங்களை இறக்கி ஒபாத்தாகுவார்கள் ஒபாத்தாகுவார்கள் என்பதை சொல்லியே வந்திருக்கிறான். பெருமானாரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் ஒபாத்தாகிடுவேன் ஒபாத்தாகிடுவேன் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் ஹஜ்ரத் உமர் அல்லா ஆஷிக்கர் ரசூல், ரசூலின் மீது காதலாக இருந்த அவர்களுக்கு அதை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. உடனே வாளை எடுத்துக்கொண்டு சுத்த ஆரம்பித்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததாக எவனால் சொன்னால் மவனே அவன் கழுத்து உடம்போடு இருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததாக சொன்னால் அவனுடைய கழுத்து அவன் உடம்போடு இருக்கான். சொல்லிக்கொண்டே சுழந்து சுழந்து வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள். அடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன. யாருமே எந்த காரியங்களையும் செய்ய விடாத அளவிற்கு உமர் அல்லாஹ் தன்னுடைய வீராவாசமான அந்த அறிவிப்பு எல்லாரையுமே திகைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லாம் திகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படியே சுழந்து சுழந்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் சாந்த சொரூபியான ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறநகர் பகுதியில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு சென்றிருந்தவர்கள் கேள்விப்பட்ட அங்கிருந்து நேராக வந்தார்கள். வந்து வீட்டிற்குள் சென்று ஆயிஷா நாயகம் இருக்கின்ற தன்னுடைய வீட்டிற்கு சென்று பெருமானாரை பார்க்கிறார்கள். பார்த்துட்டு நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு யார சொல்லலாம், அயாத்தோடு இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அது மாதிரி தான் எனக்கு தெரியுது, நீங்கள் உலகத்திலிருந்து பிரிந்ததாக எனக்கு தெரியல, உங்க முகப்படியே ஜீவ்கடையாக இருக்கிறது என்று முத்தமிட்டு விட்டு வெளியில் வந்தார்கள். வெளியில் வந்து பார்த்தால் உமர் அபூபக்கரையில் அவர் பிடித்துக் கொண்டார். அபூபக்கரை நீங்க சொல்லுங்க, இந்த ஜனங்கள்லாம் ரசூலுல்லாஹ் வஃபாத்தாயிருக்குன்னு சொல்லுங்க, இந்த ஜனங்கள்லாம் ரசூலுல்லாஹ் வஃபாத்தாயிருக்குன்னு சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகல, உங்களுக்கு தான் அது உண்மை தெரியும் சொல்லுங்க என்பதாக அபூபக்கரை பிடித்துக் கொண்டார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு இருங்க 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 என்பதாக உட்கார வைத்து விட்டு ஒன்றுமே சொல்லல. திருக்குறானுடைய ஒரு வசனத்தை ஆரம்பித்து நாம் வாசித்த ஒரு வசனத்தை அவர்கள் எடுத்து சொன்னார்கள், வமா முஹம்மது இல்லா ரசூல் கது ஹலத் மின் கபிலி ருசுல் அப்பையும் மாத்த அவ் குத்தில என் கலப்புமல ஆகாபிக்கும் பொமையும் கலிபுகளாக்கி விதி பலையும் எதுவுள்ளாக ஷையா என்ற அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். முகம்மது ரசூல் தானே தவிர அல்லா அல்ல. எனவே முகம்மது இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் பழைய பாட்டையிலே திரும்பி சென்று விடுவீர்களோ? அப்படி யாராவது பழைய பாட்டியிலே திரும்பி சென்றார்கள் என்றால் அல்லாஹ்விற்கு இம்மியளவும் அவர்களால் இடையூறு செய்துவிட முடியாது. ஆனால் இறப்பை தகித்துக் கொண்டு பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நற்குடி வழங்குவோம் என் அந்த வாய்ப்பை வாசித்த உடனேயே அதற்கு உமர் அவர்கள் அப்படியே தன்னிலைக்கு வந்து விட்டார். வந்து சொன்னார்கள், அபூபக்கரே, அல்லாஹ் இப்படி ஒரு வசனம் இறக்கி இருக்கிறான் என்பது எனக்கு நினைவே இல்லாமல் போய்விட்டதே, ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகலாம் என்று அல்லாஹ்வும் சொல்லிட்டான். அப்ப இந்த உமர் மாட்டார் என்று சொல்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகலாம் என்று அல்லாஹ்வே சொல்லிட்டா, இந்த உமர் ரசூலுல்லாஹ் வஃபாத்தாக மாட்டார் என்று சொல்வதற்கு என்ன யோக்கியது இருக்கிறது என்று சொல்லி அப்படியே தன்னிலைக்கு வந்து விட்டார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய மற்ற காரியங்களை செய்வதற்காக வேண்டி சஹாபாக்கள் தயாரானார்கள். அப்போது ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானாரை பார்க்க போகிறார். உள்ளே வீட்டிற்கு சென்று பெருமானார் ஹயாத்தோடு இருப்பதை போல் இரண்டு பேரும் உரையாடுகிறார். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், அன்னைக்கே நீங்க சொன்னீங்க அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நீடித்த ஆயுள் வேண்டுமா அல்லது ரப்புடைய தர்பார் வேண்டுமான்னு கேட்டான். அந்த ஆளு ரப்புடைய தர்பாரை திறந்துட்டு கொண்டார் என்று நீங்கள் அன்னை சொன்ன பொழுதே நாங்கள் முடிவு செய்துட்டோம். நிச்சயமாக அந்த ஒரு மனிதர் நீங்களாகத்தான் இருக்கும். நீங்க அல்லாவை திறந்திருப்பீங்க. நீங்களா அல்லாவை தேர்ந்தெடுத்துட்ட பொழுது எங்களாக நாங்க என்ன செய்ய முடியும்? ஆனால் நீங்களா தேர்ந்தெடுக்கலன்னா எங்க உயிரை கொடுத்தாலும் உங்களை நாங்க காப்பாற்றியிருப்போம். நீங்களாவது இந்த முடிவை தேர்ந்தெடுக்கவில்லையானால் எங்களை உயிரை கொடுத்தாலும் நாங்களை காப்பாற்றியிருப்போம். ஆனால் நீங்களே அல்லாவை தேர்ந்தெடுத்துட்ட பொழுது எங்களால் என்ன செய்யலும் என்பதாக அவர்கள் அழுது விட்டு ஓய்கிறார்கள். அடுத்து உமர் வந்தார்கள். உமர் வந்து முன்காலத்தில் நடந்த ஒரு வரலாற்றை எடுத்து சொல்கிறார். யார சொல்லலா, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க கொத்துவா ஓதிக்கொண்டிருந்தீர்கள். மக்கள் எல்லாம் சுற்றி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அன்னைக்கு திடீரென்று எங்கிருந்தும் அழுகிற சப்தம் கேட்டது. குழந்தை அழுவதை போன்று சப்தம் கேட்டது. எங்கிருந்து சப்தம் வருது என்று யாருக்குமே தெரியவில்லை. அந்த நேரத்தில் நீங்கள் மிம்பரிலிருந்து இறங்கி வந்து பக்கத்திலிருந்து ஒரு பேரித்த மரத்தூள் அது பூமியிலிருந்து வெட்டப்பட்டு மேல் உள்ள தளத்திற்கு ஆதாரமான தூணாக நட்டப்பட்ட அந்த பேரித்த மரத்தூண் அதை நீங்கள் கட்டி பிடிக்கிறீர்கள். அதை கட்டி பிடித்த பொழுதுதான் தெரிந்தது சப்தம் இங்கிருந்துதான் வந்தது என்று. எங்களுக்கு தெரிகிறது அங்கிருந்தான் சப்தம் வந்தது என்று அப்பொழுதுதான் தெரிந்தது. அப்போது நீங்கள் அந்த மரத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு என்ன சொன்னீர்கள்? அழாதம்மா, அழாத, ஏன் அழுகிற? நான் எப்போ உன் மீது சாய்ந்த கொத்துவா ஒதுக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு திடீர்னு மேடையில் ஏறிட்டேனே எங்களுக்காக வேண்டி நீ அழுகுறியா? உன்னை நான் விட்டுட்டேனே கைவிட்டுட்டேனே எங்களுக்காக அழுகுறியா? நான் உன்னை கைவிடல. உன் மீது சாய்ந்த கொத்துவா வதினால் மக்களுக்கு சத்தம் கேட்க மாட்டேன் என்கிறது. எனவே ஒரு படியில் ஏறி உயரமாக நின்று சொன்னால் மக்களுக்கு சத்தம் கேட்குமே என்பதற்காக வேண்டித்தான் நான் படியில் ஏறின தவிர ஒன்னு நான் விடல, ஒன்னு நான் கைவிடல. நான் எங்க போக போறேன்? ஒன்னு சுத்தி சுத்தி தான் வரப்போறேன். ஐந்து வேளை தொழுகையின் முன் பக்கத்துல நான் தொழுவேன். ஐந்து வேளை இங்க நான் தொழுவிப்பேன். ஏன் நீ கவலைப்படுற என்பதாக பெருமானாரை நீங்கள் சொல்லும் பொழுது அப்படியே அழுகுறலை குறைத்து 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 அந்த மரத்தும் அழுகையும் முழுவதுமாக தேம்பல் ஒளியாக தேய்ந்து கரைந்ததை நாங்கள் பார்த்தோம். யார சொல்லலாம், உங்களை பிரிந்த ஒரு மரக்கட்டை, உயிர் இல்லாத ஒரு மரக்கட்டை உங்களை பிரிந்ததை அது தாங்க முடியவில்லையே. அப்படியா நான் தீவிரான இந்த உமர் எப்படி தாங்கிக் கொள்வார்? அந்த மரக்கட்டை உயிர் இல்லாதது மட்டுமல்ல, நீங்கள் அன்று வஃபாத்தாகிவிடவில்லை. அன்று நீங்கள் வஃபாத்தாகிவிடவில்லை, அதன் மீது ஏறவில்லை என்ற காரணத்திற்காக வேண்டி என்னை விட்டு பிரிந்து விட்டார்களே என்று அது எண்ணியது என்றால் 24 மணி நேரம் உங்கள் காலடியை சுற்றி சுற்றி வந்த இந்த உமர் ரசூலுல்லாவை பார்க்க எங்க போவான்? ரசூலுல்லாவுடைய உத்தரவை கேட்க எங்க போவான்? ரசூலுல்லாவை பார்க்க எங்க போவான்? எனவேதான் நான் யார ரசூலுல்லா புத்தி மழுங்கி போய்விட்டேன். என்னால் இந்த செய்தியை நம்பவே முடியவில்லை. எனவேதான் உங்கள் விஷயத்திலே ரசூலுல்லா வஃபாத்து கிடையாது என்று பகிரங்கமா நான் அறிவிக்கிறது உண்மைதான். ஆனால் பைத்தியம் அடைந்து விட்டேன். உங்களை இழந்ததினால் என்னால் கட்டுப்படுத்த இயலவில்லை. அதனால் தன்னாலுமே அழுதுல்லா மரத்தூடே உங்களுடைய பிரிவை தாங்க முடியவில்லை. ஆனால் இந்த உமர் எப்படி தாங்கிக் கொள்வாங்க யார சொல்லலாம் என்று கணியத்திற்குரியவர்களே, அருமை நாயன் செல்லம் லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழுதுவிட்டு அதன் பிறகு அவர்கள் அந்த இடத்தை விட்டு அழுகிறார்கள். அதன் பிறகு குளிப்பாட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. குளிப்பாட்டும் பொழுது பெருமானார் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவருடைய குடும்பத்தார்கள் குளிப்பாட்டுவதற்கான ஆயத்தமாகிறார்கள். ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நான் முன்பே சுதாரிக்காம போயிட்டேன், முன்பே நான் சுதாரிக்காம போயிட்டேன். ரசூலுல்லாட்ட நான் குளிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு நான் உத்தரம் வாங்கிக்கொண்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா முதல்லே பெருமான இடத்துல கேட்காம போயிட்டேனே, எனக்கு அந்த வாக்கியம் இல்லையே. ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார். கடைசியில் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்து அங்கத்தினர்கள் அங்கே குளிப்பாட்டுவதற்கான ஆயத்தமாகிறார்கள். குளிப்பாட்டும் பொழுது எப்படி குளிப்பாட்டுவது என்பதை ஆடைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு கலத்துவதை போன்று கலத்தி விட்டு கொடுப்பாட்டுவதா அல்லது ஆடைகளை கலத்தாமல் குள்பாட்டுவதா என்பதாக இங்கு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது எங்கிருந்து ஒரு சத்தம் கேட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை நீங்கள் கலக்காதீர்கள் என்பதாக ஒரு சத்தம் கேட்டது. சத்தம் கேட்ட உடனேயே யாருமே கலக்கவில்லை. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், நான் குளிப்பாட்டுகிறேன். குளிப்பாட்டும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஒன்று எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது, நான் கருவிலிருந்து பிறந்த பொழுது என்னுடைய தாயார் என்னை கஅபத்துல்லாவில் வைத்துத்தான் பெற்றெடுத்தார்கள். கஅபத்துல்லாவில் தான் என்னை பெற்றெடுத்தார்கள். அப்படி பெற்றெடுத்த பொழுது பெருமானார் தான் எனக்கு என்னுடைய தாயாருக்கு பிரசவம் பார்த்திருக்கிறார்கள். கஅபத்துல்லாவுடைய கட்டிடத்துக்கு உள்ளால் வைத்து பெருமானார் தான் என்னை பிறப்பதற்கு பிரசவம் பார்த்திருக்கிறார்கள். அதன் பிறகு குழந்தையை எடுத்து கம்சம் நீரினால் கழுவி இருக்கிறார்கள். என்னை கழுகும் பொழுது பெருமானார் சொன்னார்களாம், சுட்டி பயலே, நீ உன்னை நான் குளிப்பாட்டுகிறேன், நீ என்னை குளிப்பாட்டுவா என்று சொன்னார்கள். சுட்டி பயலே, உன்னை நான் கழுகின்றேன், நீ என்னை கழுகுவா என்று சொன்னார்களாம். அது எனக்கு நினைவுக்கு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பிறந்த பொழுது சொன்ன அந்த வார்த்தை அப்படியே எனக்கு இப்பொழுது நசீபாக கிடைத்திருக்கிறது. அவர்களை குளிப்பாட்டுவதற்கு எனக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதாக முதற தடிவெல்லாம் அவர் சொல்றாரு. எனக்கு நினைவு வந்தது. அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டி அதன் பிறகு பெருமானார் சொன்ன வசியத்தின் பிரகாரமே நாங்கள் கொண்டு போய் கபரின் பக்கத்திலே வைத்துவிட்டு எல்லோரும் ஒதுங்கி கொண்டோம். ஒரு மணி நேரம் யாருமே அந்த பக்கம் செல்லவில்லை. அதன் பிறகு குடும்பத்தாரர்கள் அபுபக்கர் உமர் போன்ற முக்கியமானவர்கள் அந்த வீட்டிற்குள் எத்தனை பேர் கொள்ளுமோ அவங்க மட்டும் தனித்தனியாக தொழுது கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 2 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி திங்கட்கிழமை பகல் 11 மணிக்கு வஃபாத்தானார்கள். அடக்கப்பட்டது செவ்வாய் மாலை புதன் இரவு. செவ்வாய் மாலை புதன் இரவு தான் இஷாவிற்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டது. அதுவரை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல பேர் வந்து தனித்தனியாக தொழுது கொண்டே இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானவுடன் அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாட்டினுடைய மரபு இன்றும் நாம் பார்க்கிறோம். அந்த இறுதி கடமை நடப்பதற்கு முன் அடுத்த ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு மரபு இருக்கிறது. அந்த மரபிற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 நாட்கள் தாமதப்படுத்த வைக்கப்பட்டிருந்தது. நம்ம நினைக்கலாம், ரசூலுல்லா நம்மளே எல்லாம் சீக்கிரமா அடக்குன்னு சொல்றாங்க, அவங்கள மட்டும் 2 நாள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. பெருமானாரை 2 நாள் வைக்கப்பட்டதற்கான காரணம் அரசாங்க ரீதியில அடுத்த ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க வேண்டும். திங்கட்கிழமை எல்லாம் துக்கமாக இருந்த காரணத்தினால் யாருமே அவர்களுக்கு அடக்குவதற்கான அடுத்த ஜனாதிபதி தேர்ந்தெடுப்பதற்கு யாருமே முயற்சிக்கவில்லை. செவ்வாய்க்கிழமை தான் முயற்சித்திருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை ஒரு வாரியாக அபுபக்கர் இல்லாவே எல்லாரும் தேர்ந்தெடுப்பது என்று முடிவு செய்து எல்லாரும் அவர்களை ஜனாதிபதி ஏற்று கொண்ட பிறகுதான் அவர்களை அடக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டதினால் செவ்வாய்க்கிழமை வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தஃபன் பிடித்து வைக்கப்பட்டது. அங்கு வரை மக்கள் எல்லாம் சென்று தொழுது கொண்டே வந்தார்கள். அடக்கி தொழுது கொண்டு அதன் பிறகு அடக்க வேண்டிய தருணம் வந்துவது அடக்கினார்கள். அடக்கி முடித்து விட்டு வெளியில் வந்தவுடன் அதற்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யா பத்தா அஜாப ரப்பன் தஆ யா பத்தா மின் ஜன்னத்தில் குருதோசி மாவா யா பத்தா இலா ஜிப்ரீல் தன்ஹா என்பதாக அழுகிறார்கள். எனது தந்தையே, எங்க அத்தாவே, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு போய்விட்டீர்களா? எனது தந்தையே, ஜன்னத்தில் குருதோசி தான் வேண்டும் என்று போய்விட்டீர்களா? என்னுடைய தந்தையே, ஜிப்ரீல் தான் உங்களுக்கு தோழர் என்று போய்விட்டீர்களா என்பதாக அழுதனர். அழுதுவிட்டு அனஸ் அலி அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னார்கள், அனசே சந்தோஷம் தானா, இப்போ ரசூலுல்லாஹ் கொண்டு மண்ணை உச்சி மண்ணோ தள்ளிட்டு வந்துட்டீங்களே, இப்போ உனக்கு திருப்தி தானா, இப்போ உனக்கு திருப்தி தானா என்பதாக அனஸ் அலி அல்லாஹ் திட்டுகிறார்கள். உடனே அனஸ் அலி அல்லாஹ் அவர்கள் அழுத ஆரம்பித்தார்கள். அழுகை ஆரம்பித்தால் அவர்கள் விலாப்பக்கங்கள் எல்லாம் சுருங்கிக் கொள்ளும் அளவிற்கு அதற்கு அரசர் இல்லாத அழுது விட்டே சொன்னார்கள், பெருமானார் என்று மதினாவில் இருந்தார்களோ அன்று இந்த ஊரே வெளிச்சமாக தெரிந்தது. ஆனால் பெருமானார் இறந்த உடனே ஊரே எனக்கு இருட்டாக போய்விட்டது என்று சொல்கிறார்கள். அதற்கு அலி ரலி அல்லாஹ் அவர்கள் அப்படியே கை கால்கள் எல்லாம் முடக்கம் செய்யப்பட்டவர்களை போன்று அப்படியே படுத்து விட்டார்கள். ஒரு நாள் ஹஜரத் உஸ்மான் இல்லா அவர்கள் ஒரு நாள் முழுவதும் பேச முடியாதவளாக ஆகிவிட்டார்கள். ஹஜரத் அப்துல்லாஹி பின் உனைஸ் ரலி அல்லாஹ் என்ற ஒரு சஹாபி பேரத்தமிழ தோப்பிலே அவர் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ பார்த்தாளர்களின் இந்த செய்தி அவர்களுக்கு போய் கிடைத்தது. போய் கிடைத்தவுடன் உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? தன் 2 கையையும் கண்களுக்குள் விட்டு அப்படியே தோண்டி வெளியில் இருந்து விட்டார். தன்னுடைய 2 விரல்களையும் கண்ணுக்குள் நோண்டி கண்ணை வெளியில் பிடித்து எறிந்து விட்டார். ரசூலுல்லாஹை பார்த்த கண்களினால் இனிமே நான் வேறொரு பொருளை பார்க்க மாட்டேன், ரசூலுல்லாவை பார்க்காமல் இனிமேல் இந்த கண் எனக்கு தேவையில்லை, ரசூலுல்லாவை போனதுக்கு பிறகு எனக்கு எதற்கு கண் என்று ரெண்டு கண்விழிகளும் தோண்டி எறிந்து விட்டதை
பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவியர்களதை பெருமானார் உபயோகித்து வந்த கோவியர்களதை பெருமானார் ஒப்பாத்தான செய்தி கேள்விப்பட்டவுடன் வேகமாக ஓடிட்டு ஒரு கணத்தில் ஒழுங்கு தற்கொலை செய்து கொண்டார். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஸ்வா என்ற ஒட்டகம் பிரியமாக பெருமானார் அதில் ஏறியிருப்பார்கள். அந்த ஒட்டகம் அன்றிலிருந்து தண்ணீர் கூட குடிக்காமல், பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் அப்படியே கீழே கடந்து இறந்து போய்விட்டது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்த அன்று பஜ்ர் தொழுகை தாமி பிலாலின் அவர்கள் தான் சொல்கிறார்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா என்று சொன்னவுடன் மக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுந்த அந்த செய்தி உண்மையிலேயே எவ்வளவு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரிவின் மூலமாக அவர்கள் துக்கத்தை அனுபவித்திருப்பார்கள் என்பதை சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். நாம் அந்த காலத்தில் வாழாததின் காரணத்தினால் நமக்கு அவருடைய பிரிவாற்றாமை பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஒட்டி உறவாடி கொண்டு இந்த சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய துக்கத்திற்கு ஆளாக இருப்பார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்திலேயே உலகத்தையே திருத்த வேண்டும் என்று புறப்பட்ட அந்த ஆத்மா அற்புதமாக திருத்தி முடித்துவிட்டு அமைதி அடைந்து விட்டது. வல்ல அல்லாஹு தஆலா அவர்களுடைய எல்லா விதமான செயல்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான். அவர்களுக்கு நற்கூலியும் அல்லாஹ் வழங்குகிறான். சிறப்பாக அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அதுபோன்றே நம் அனைவர்களும் தேர்ந்தெடுப்பானாக என்று கேட்டு நிறைவேமாக வாஹர்தான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதி وعلى آل سيدنا مولانا محمد المبارك وسلم عليه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.
صلى الله على محمد صلى الله عليه وسلم love.